இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் சந்தித்து வருகின்ற ஆளுமைகளின் இழப்புகளில் ஒன்று கடந்த ஆண்டு நிகழ்ந்த கிபி அரவிந்தன் அவர்களின் மரணம். பிரான்ஸ் நாட்டில் அகதியாக வாழ்ந்து அகதி நிலையை மாற்றி ஒரு பிரான்ஸ் குடிமகனாக மாற தொடர்ந்து பிடிவாதமாக மறுத்து கொண்டிருந்த அரவிந்தன், அகதியாகவே நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன் அல்லது அகதியாக செத்து போகிறேன் என்று சொன்னபடி ஒரு அகதியாகவே அரவிந்தன் மரணித்து போனார். புலம்பெயர்ந்தோர் இலக்கிய உலகில் கிபி அரவிந்தன் என்ற பெயரை எப்படி மறக்க முடியாதோ, அவ்வாறே ஈழ விடுதலை போராட்ட அரசியலிலும் சுந்தர் என்ற பெயரை மறக்க முடியாது. கிபி அரவிந்தன் அரசியல் அரங்கில் சுந்தர் என்று அறியப்பட்டவர். 1987 ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் மூலம் தமிழகத்தை போராட்ட பின்தளமாக பயன்படுத்திய வாழ்க்கை முறை முடிவுக்கு வந்தபோது, போராட்ட இயக்கத்தவர்கள் இலங்கை திரும்பிய போது அரவிந்தன் மட்டும் தமிழகத்தின் மண்டபம் முகாமுக்கு சென்றார். கப்பலில் இலங்கை செல்ல அகதியாக அவர் பதிவு செய்தார். கப்பலிலேயே காங்கேசன் துறை வழியாக 16 பின்னர் அவர் வீடு திரும்பினார். அரவிந்தனின் இலக்கிய ஆளுமையை நோக்கினால் பல தோல்விகளை சந்தித்தவர் அரவிந்தன். ஆனால் அந்த தோல்விகளையே படிக்கட்டுகளாக மாற்றி தன்னை ஒரு கவிஞனாக அவர் மாற்றிக்கொண்டார். 25 பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்த அகதி வாழ்க்கை முறையில் இலக்கிய ஆளுமையாக கலை ஆர்வலராக அரவிந்தன் உச்சம் பெற்றார். ஆனால் பொருளாதாரத்தின் கடை முனையிலேயே அவர் வாழ்ந்து வந்தார். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன வேலை செய்தீர்கள் என்று அவரிடம் ஒருமுறை கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், கிளீனிங் வேலை தான் செய்தேன். கார்ப்பரேட் சுத்தம் செய்ய வேண்டும், டாய்லெட் கழுவ வேண்டும், மேசை துடைக்க வேண்டும், சிகரெட் ஆஷ்ட்ரே துடைக்க வேண்டும், காலையில் ஊழியர்கள் அலுவலகம் வருவதற்கு முன் 3 முன் போய் வேலை செய்ய வேண்டும், அலுவலகம் முடிந்த பின்னர் 7 to 10 வரை வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட உழைப்பில்தான் விருந்தினரை அவர் வரவேற்றார் அந்த இலக்கியவாதி. இலங்கையின் இனப்போராட்ட வரலாற்றின் நீரோட்டமாக அவர் வாழ்ந்திருந்தார் என்பது சரியான ஒரு கூற்று. இலங்கையில் அரசுக்கு எதிராக சாத்வீக வழியில் போராட துவங்கியது முதல் இறுதியில் ஆயுத போராட்டத்தில் இணைந்தது வரை அவர் இனப்போராட்டத்தில் தன்னை முழுமையாக நினைத்தவர். வட்டுக்கோட்டை தீர்மானம் குறித்து ஒருமுறை அரவிந்தன் இப்படி குறிப்பிட்டார்.
இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது வந்து 1976 ஈழத்தமிழர்களுடைய ஜனநாயக தலைவர்களினால் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயக முறையிலேயே செயல்பட்டு வந்த ஈழத்தமிழர்களின் தலைவர்கள் அன்றைய கட்சிகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரகடனம், அது ஒரு வரலாற்று பிரகடனம். அதாவது நாங்கள் எங்களுடைய இன்றைய இந்த போராட்டம் ஏறத்தாழ 1983 பின்னால் கூர்மையடைந்ததாகவும் வளர்ந்ததாகவும் அல்லது அவ்வளையில்தான் இந்த போராட்டம் மிக உக்கிரமாக நடந்ததாகவும் பொதுவாக கூறுகிறார்கள். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. அதாவது வந்து இந்த 30 முன்னான ஒரு 30 போராட்டம் ஜனநாயக வழியிலும் சாத்வீக வழியிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற்றது என்பது முக்கியமான விடயமாகும். இதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயமான விடயம். இந்த போராட்டத்தில் தமிழ் தலைவர்கள் வந்து கடந்த காலத்தில் அவர்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசுடன் இல்லாட்டி ஸ்ரீலங்கா அரசு நடத்திய ஆட்சியாளர்களுடன் இவர்கள் நடத்திய பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் அல்லது அவர்களுடன் மேற்கொண்டதான ஒப்பந்தங்களும் அல்லது இவர்கள் நடத்தி கொண்டதான அவர்களுக்கு எதிரான சாத்விக போராட்டங்களும் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அல்லது கிழித்தறியப்பட்ட நிலையில் அல்லது முறியடிக்கப்பட்ட நிலையில தான் அவர்கள் வந்து 76 வட்டுக்கோட்டையில் வைத்து ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிடுறார். அந்த பிரகடனம் நீங்கள் அதை வாசிப்பீர்கள். ஆனால் அது இறுதியில் சொல்லப்படுகிறது, அஞ்சா நெஞ்சுடன் இறுதி வரை போரிடுமாறு இளைஞர்களை, குறிப்பாக இளைஞர்களை அவர்கள் அறைகூவல் விட்டு அழைத்திருக்கின்றார்கள். அதாவது வந்து சுதந்திர தமிழீழ அரசொன்றை நிறுவும் இலட்சியத்தை எட்டும் வரையில் போராட வேண்டும் என்றும் அவர்கள் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கட்டளை, அந்த ஜனநாயக ரீதியான குரல்களுக்கு பின்னால் தான் உண்மையிலேயே ஆயுத போராட்டம் கூர்மையடைந்தது. அந்த கோரிக்கையை அந்த அவர்களுடைய பிரகடனத்தை பாதுகாக்கும் வகையிலும் அதை முன்னெடுக்கும் வகையிலும் தான் ஆயுத போராட்டம் என்பது வந்து முன்னெடுத்து கொண்டு வந்தது.
அரவிந்தன் இயக்கத்திலிருந்த போதும் அதற்கு முன்னரான காலப்பகுதியிலும் கூட தன் சாதி காரணமாக பல்வேறு விதமான மனக்காயங்களை அவர் சந்தித்தார். ஒரு தலித் சமூகத்தில் பிறந்ததால் தன் காதலும் கைகூடாமல் பெரு வலியடைந்தவர் அரவிந்தன். பிரான்சிலிருந்து மௌனம் எனும் காலாண்டிதழை அரவிந்தன் ஆசிரியராக இருந்து நடத்தி வந்தார். ஓசை, சுவடு, ஈழமுரசு ஆகிய இதழ்களிலும் அவர் பங்களிப்பு செய்துள்ளார். இனியொரு வைகரை, முகங்கொள், கனவின் மீதி எனும் மூன்று கவிதை தொகுப்புகள் தனித்தனியாக வெளிவந்துள்ளன. அரவிந்தனின் தன் வரலாறு, நேர்காணல்கள், கட்டுரைகள் அடங்கிய இருப்பும் விருப்பும் எனும் நூல் வெளிவந்துள்ளது. அவரின் பல படைப்புகளில் கனவின் மீதி பெரிதும் சிலாகித்து பேசப்படுகிறது. இந்த தொகுப்பின் கவிதைகள் பெரும்பாலும் அகதி வாழ்வின் சோகத்தை எடுத்து பேசுகின்றன. கனவின் மீதி நூலுக்கு முன்னுரை எழுதிய கா. சிவதம்பி அவர்கள், ஒரு நாட்டில் வாழ்கின்ற ஒரு இனத்திலுள்ள ஒரு அகதியின் அவலத்தை இனத்தின் அவலமாக, நாட்டின் அவலமாக, உலகின் அவலமாக காட்டுகின்ற திறமை அரவிந்தனுக்கு கைவந்துள்ளது என்று குறிப்பிடுகிறார். அப்பால் தமிழ் என்பது அரவிந்தன் உருவாக்கிய இணைய மின் இதழின் பெயர். அப்பாலும் விரிகின்றது வேற்றுமை சூழல், அணையாமல் எரிகின்றது நெஞ்சினில் தணல், ஆற்றுப்படுத்தட்டும் அப்பால் தமிழ். இந்த வாசகமே இந்த இணைய மின் இதழின் குறிக்கோள் வாசகம். அரவிந்தனின் இயற்பெயர் கிறிஸ்டபர் பிரான்சிஸ். நெடுந்தீவை சார்ந்த பேதுரு கிறிஸ்டபர், மாசிலாமணி ஆகியோருக்கு யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் அரவிந்தன். புற்றுநோய் காரணமாக 62 ஆண்டுகள் மட்டுமே நம்மோடு வாழ்ந்து கடந்த ஆண்டு அவர் விடைபெற்றாலும், 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கூட பெற முடியாத அனுபவத்தை 62 ஆண்டுகளிலேயே அரவிந்தன் பெற்றிருந்தார். அதை தமிழ் உலகிற்கும் விட்டு சென்றுள்ளார்.
படைத்தவர் ராய்சல்.